2015 ஆண்டு ஜனவரி மாத தென்றலீதலில் எழுத்தாளர் சிறுகதை பகுதியில் தஞ்சை பிரகாஷ் அவர்களின் ஆல மண்டபம். ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். ரொம்ப காலத்துக்கும் மிந்தி ஒரு மண்டபம், ஆயிரம் கால் மண்டபமா அது, ஆனா பல ஆயிரம் தூண் கொண்ட மரமாம் அது. அபாரமான ஒரு மரம், பல்லாயிரம் கிளவுட்டு நெடுக வளர்ந்து ஒசந்து போன ஆலமரம். நீல நீளமா கிளவிட்டு கிளையில விழுது விழுதா பரப்பி கிளையும் விழுதும் போட்டி போட்டு கிளை நீள விழுது உண விழுது உண கிளை நீளன்னு வளர்ந்து கல் தட்டி போய் ஒவ்வொரு விழுதும் ஆனைக்கால் ஆனைக்கால பூமியில ஊனி ஒரு மலை போத்தின இலை கூடமா நிறைய வளர்ந்தது அந்த மரம். காலங்காலமா நிக்கிது, ராஜா காலத்து மரம். எத்தனை ராஜாவோ பார்த்து விழுந்து போன ராஜாவெல்லாம் திரும்பி பார்த்தப்ப பல நூறு ஆயிரம் வருஷம் ஓடி போயிடுச்சான். மரம் கழிச்சு கட்டி தட்டு முண்டு முண்டா பருத்து உருண்டு கவுத்துன கொடை மாதிரி இருந்து இலையலையா பழுத்து விழுது விழுதா கொகை மாதிரி ஆயி போயிடுச்சான். விழுது விழுதா நின்று கிளையெல்லாம் அப்படியே வளைஞ்சு பூமியில கலந்து மண்டபமா பெரிய கொகை மாதிரி ஆயிப்பீச்சான். 2000-3000 வருஷத்து மரம் இப்ப மரம் மாதிரியா நிக்கோ, கல்லு கொகை மாதிரி ஆயிப்பீச்சான். இப்படி கல்லு மண்டபம் எங்காவது இருக்காட்டேயப்பா நானாம். போ, பெரிய மண்டபம், 1000-10000 தூணு, 2000 வருஷத்து விழுது எல்லாம் தூண்டானா கூட மண்டபத்தை தாங்கி நிக்கிற வைரம் பாஞ்ச விழுது எல்லாம் ஆனைக்கால ஆனைக்காலா நிக்குதுவ. ஒவ்வொரு விழுதும் முட்டு முண்டி வளர்ந்து பூமியில குழந்து முண்டு கட்டி வளர்ந்து தாங்குது. இப்ப அதுதான் ஆலமரம்னு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டானுவப்போ. ஏன்னா ராஜாவெல்லாம் விழுது விட்ட இடத்துல தாங்குகோல் போக போக எப்பேற்பட்ட மரமா இருந்தாலும் உளுத்து போய் உசுறு உட வேண்டியதுதானா? இல்லையாங்க, விழுது விட்டு கொடிக்கால் பரப்பி கிளவீசி வளர்ந்த இந்த ஆலமரத்துக்கும் உயிர் சுருங்க ஆரம்பிச்சப்ப மிச்ச ராஜாக்கள் எல்லாம் உளுத்து போன விழுதுல எல்லாம் தாய்க்கோல் சாய்க்கோல் எல்லாம் ஊனி தாங்கு வேலை பந்தல் மாதிரி நிறுத்தி காப்பாத்தினாலுவ. மாய மாதிரி இருக்கு. சிலப்பதிகாரம், மணிமேகலைன்னு ஒவ்வொரு தூணு, தொல்காப்பியம், அகத்தியம், பெருநார, பெருங்குருகு, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமல் எத்தனை தூணு. ஆஹா, கல்லுல மாணிக்கத்துல கடைஞ்செழுத்த வைர தூணுக எல்லாம் ஒச்சம் இருந்தாலும் ரொம்ப மெச்சமானதா கோலுகளா இருந்தது எல்லாம். காலம் கரைஞ்சு கட்டியா போயிடுச்சு பாருங்க, விழுதுகளும் உழுவுது. அப்புறம் பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் விழுதெல்லாம் நீக்காம பக்கத்திலேயே சாய்கோலும் ஊனாம மறுபடியும் தங்கத்தூணும் வைரத்தூணுமா நிறுத்தினாவளாம். என்ன பண்றதுங்க, மரம் இப்ப மண்டபமாகி மண்டபத்து காலெல்லாம் தூணாகி கோலாகி அப்புறம் கல் மண்டபமா ஆயிடுச்சு. 20000 வருஷம் கழிச்சு போயிடுச்சாமே, அதுக்கும் அடிச்சுக்கிறவாளே. மண்டபம் தங்கங்கிறான் ஒருத்தான், இல்ல வெள்ளிங்கிறான் மருதுவைய, அதெல்லாம் கிடையாது. இது மரம் அல்ல, இது கொஹேங்கிறான். இனிமே ஒரு பய மண்டபமும் கிடையாது, மரமும் இருந்தது கிடையாது. போற போக்குல பரதேசிய கூடி மடங்கட்டு இருக்கானுவ, இதுல ஒண்ணும் இல்லைங்கிறான் இன்னொரு தப்புலி பய. மண்டபம் என்னமோ பெருசுதான், ரொம்ப அழகுதான், யாரும் பண்ணதும் இல்லதான், தானா உண்டானதுதான். ஆனா இதுக்கு உசுறு இல்லைங்க. அட, 10000 வருஷமா எந்த மரம் நிக்குமா? பயிரவளுக்கு அதான் பெரிய கொண்டாட்டமா போச்சு. கல்லு மண்ணும் தோணாத காலத்திலேயே கட்டுனதுன்னு எவனோ சொல்லி வைக்க அவனவனுக்கோ மயக்கம் தாங்கல. மரம இப்பமும் மரம் மாதிரியும் கோயில் மாதிரியும் அரண்மனை மாதிரியும் காட்சி கொடுக்குது. அஞ்சஞ்சு ஜனங்க பூந்து குடும்பம் நடத்துவ, ஒரு ஊரு ஜனம்ல பல ஊரு பல சாதி கூட்டம், எடையனுவ, தொடையனுவ, கடையனுவ, பாப்பானுவ கூட்டம் திமிரி கிட்டு பிரிஞ்சு மண்டபத்துக்குள்ள பொழைக்கிடுவல்ல. எத்தனை பொசுலு, எத்தனை சூறக்காத்து, சுழல், வெள்ளம், தீனி எத்தனை விக்கணும், வெள்ளத்துல புடுங்கிட்டு அரிச்சு ஓடி பள்ளமா போனப்பவும் ஆலமண்டபம் அப்படியே நிக்கிதே. எத்தனை பேரு விறகு தெரிச்சு, எத்தனை பேரு கிளவெட்டி உத்திரம் பண்ணி ஊடு கட்டி அடிமரத்தை கூறு போட்டு தேருக்கும் சாமி ரதத்துக்கும் ஊஞ்சலுக்கும் எத்தனை விழுத வெட்டி கொண்டு போனானுவ. ராஜான்னு வந்தவன் தெரியுமா, ஆனா மரம் சரியும் ஆனா விழாது, வேறு அறுப்புண்டு போகும் சாவாது. 40 தலைமுறை பார்த்தாச்சு, அப்புறமும் மரம் சாகல. மரம் எல்லாத்தையும் எதிர்த்து நின்னுது. கல்லா இது மரமானு தெரியாத இருண்ட காலம் வந்தது. ஒரு காலத்துல ராஜாவும் 1000 அக்ரோனி சேனைகளும் இந்த ஆலமண்டபத்துக்குள்ள நின்னு என பாருங்க என பாரு நாங்களாம். வந்த வந்த ராஜாவெல்லாம் மரத்துக்கு நிழலா புதுசு புதுசா பச்சு பச்சுன்னு விழுது விட்டாருவ தெரியுமா. ஆதி சிவனே இந்த நிழல்ல நின்னவந்தானா. செவனுக்கு மிந்தியும் மரம் இருந்ததாமே. பயலுவ மெய்மறந்து புலம்புறானுவளே, இருக்காதா பின்னே. மரம் கல் மண்டபமா ஆக முந்தி மரத்துல நின்ன வைர சிற்பம், தங்க வேலைப்பாடு, நவரத்தின நவபாஷான நவமூலிகை கலை செதுக்கு எல்லாத்தையும் அவனவன் இஷ்டத்துக்கு மாத்தி திருகி வச்சானுவளா. அப்புறம் திருடி கொண்டு போனவனுகளை எவனும் கேட்கவே இல்லையா. ரத்தனத்தையும் பொன்னையும் வெள்ளியையும் வெட்டி மண்டபத்து உருவத்தையே இடிச்சு அள்ளி கொண்டு போனவனுகளையும் யாரு ஒண்ணு தடுக்கவே இல்லையா. ஆல மண்டபமாச்சே, ஆல மண்டபம் புழுதி தோட்டம் அப்படியே நிக்கிறான். தூணும் கூட இடிஞ்சு நிக்கிது. அப்பப்ப ஆழ்வானுவ நாயன்மார்கள் மண்டபத்துக்குள்ள விதானத்தை தாங்குறாப்புல நிறைய தேக்கன் தூணுகளை கொணாந்து நட்டாலும் தூணு நிக்கலையே. மண்டபம் சாஞ்சி கோணலா அஞ்சஞ்சா குழந்தை கட்டி நிக்கிது. அப்படிங்கறத யாரும் ஒண்ணும் பண்ணல. சமணனுவ புத்தனுவ சோழரங்க கிரேக்க யவன் ரோமனுங்க சீன மிலேச்சனுவன்னு எத்தனையோ பயலுவ வந்து மண்டபத்துலதான் போனானுவ. ஆனா மரத்து உசுறு பேசிட்டு தானே இருக்கு. மரம் உசுர உடம்பு தோன்றப்ப எல்லாம் எவனாவது கவிஞனா வந்து மண்டபமே நில்லுன்னு பாடி ரசிச்சு பேசிட்டே இருந்தானுவளா. கவி வாக்குல மண்டபத்துல உட்காந்து வெச்ச கண்ணு வாங்காம மண்டபத்தை பார்த்து அசந்து விதானம் எல்லாம் முறுக்கி விட்டு புது விதானமா இந்திக்கும். கிளையெல்லாம் முறுக்கி இலையெல்லாம் பந்தல் போல இருந்து மேல் விதானத்து கிளையெல்லாம் வைரம் வாஞ்சி இறுகி போயிருந்தத பார்த்து ஆச்சரியப்படாத ஆள் யாரு? ராஜா யாரு? அட, ஆராய்ச்சி பண்ணி முடியிற விஞ்ஞானம் இல்லையாது. இப்ப மண்டபமா மரமா இருந்து மரம் மண்டபமா இறுகி அது மேல கல்லும் வெள்ளியும் கட்டியும் உலோகமா வந்தவன் போனவன் எல்லாம் வரி வரியா ஏத்தி எழுதி ஆஹா ஓஹோன்னு சங்க சங்கமா பொழந்து கல்லு கார தகரம் தங்கம்னு வேதம் இல்லாம வச்சு பூசி கட்டி இறுக்கி வச்சானுவ. ஆசை யார விட்டுது? அது மரமா மண்டபமா? அட, இதென்ன மண்டபம் இப்படி ஆச்சேன்னு யாரும் யோசிக்கவே இல்லை. துளுக்கனவ வந்தானுவ, மண்டபத்துல ஏறி கிட்டானுவ. தூராணிய ஜனம் வந்தது. பட்டாணியவ வந்து பார்த்ததுல கடக்கால் போட்டு நோண்டி குழிக்குள்ளே ஒழிஞ்சுக்கிட்டானுவ. அப்புறம் பல ஜாதி மிலேச்சனுவ வெள்ளக்காரனுவ வந்தானுவ. பாருங்க, அவனவனும் வாசல் வச்சான், அவனவனும் கதவு போட்டான். கோயிலா இருந்த மண்டபம் வீதியா ஆச்சு. ஜனம் புதுசு புதுசா ஆசையோட மண்டபத்து மேலே ஏறி ஆற கட்டிச்சு கொடி ஊனிச்சு மேல்கட்டு கட்டி அது மேல மாடியும் கட்டி மண்டபம் மேல கோட்டை கட்டி வெள்ளைக்காரன் டச்சுக்காரன் எல்லாம் துப்பாக்கி பீரங்கி எல்லாம் வைக்க ஓட்ட வச்சு பிளவு கட்டி கொத்தனமாக்கினாலும் மண்டபம் கவிதையால நின்னுது. கால வித்தியாசம், மண்டபம் இடிஞ்சு ஒரு கல்லு சிக்கி 4 கல்லு மாட்டி ஒன்னே ஒண்ணு தொடுத்து கட்டி நிக்குது. எப்படி இன்னும் இது விழல? ஏன் விழாம எப்படி நிக்க முடியும்னு சபதியிலிருந்து கட்டிட மேஸ்திரியில ஆரம்பிச்சு இப்பி வரைக்கும் ஆச்சரியப்பட்டு நிக்கிறாங்க. இன்னும் மண்டபம் நிக்கிது. இனிமேயும் மண்டபம் நிக்கணும்னு ரொம்ப பேருக்கு ஆசை. பாரதி புதுமை பித்தன் ரெண்டு அசடு ஓட்ட உடசல் மேல அபாரமா துணிச்சலா புதுவுடே கட்டி போட்டாங்க. இடிச்சல் குழியில அதுல அஸ்திவாரம் போட்டான் பாப்பான். சுதந்திரம் வேணும்னு கர்ஜிச்சான். அட பாப்பாலே, வெள்ளைக்காரன் லேசா அசந்துதான் போனான். ஜெர்மன்காரன் போர்ச்சுகீஸ்காரன் வந்தவன் எல்லாம் அசந்து அப்படியே போனான். ஆலமண்டபம் மேலே இருந்து சரிஞ்சுது. ஆனா இப்பமும் விழுதே மரமா, புதுசா புது ஆலம் விதை உள்ளிருந்து முளைச்சு பழைய மண்டபத்தின் மேலேயே வேறு சுழட்டிக்கிட்டு இப்ப ஓடி இருக்கு. புது வேறு கம்மி கம்மியா கட்டடத்தை இறுக்கி புடிச்சுக்கிட்டு மேலேயே புது மரம் விழுது விழுது. இப்ப வேறெல்லாம் விழுதா ஊனி புதுசா பரப்ப விடுது. ஜனம் புதுசு புதுசு வம்சாவளி விட்டு கிளம்புது. ஆனாலும் ஆலமண்டபம் ஒரு நாள் விழும். யாராவது ஒரு கல் எடுத்தா விழும். விழுவாத மரமும் மண்டபம்னு ஏதாவது இருக்கா என்ன? வழிபோக்கனுங்க வந்து வந்து ஆல மண்டபத்தை பார்த்து விழுதியது வேறு எதுன்னு தெரியாம, கட்டடம் ஏது, கல்கோயில் ஏது, மூல கவிதை சாரம் ஏதுன்னு புரியாம கலந்து கட்டி எடுத்து ஆடி இன்னமும் ஒரே கூச்சல் தான். வாழ்க ஒழிக கூப்பாடுதான். ஒருத்தனே ஒருத்தன் வெட்டி சாப்பிட இப்பமும் எவ்வி குதிச்சுத்தான் பாக்குறான். ஏனோ மண்டபம் கூப்பிட விழல, பாத நீண்டு கிடக்கு. மன்னனு ராஜாதி ராஜனுவ மனுஷங்களா வந்து மண்டபத்துல இன்னமும் சேர்றாங்க. பிச்சுமூர்த்தி, ரசிகமணி, நகுலன், மணி, காணாசு, கூப்பாரான்னு ஏராளம் பைத்தியங்கள் மழையில ஒதுங்குது. மண்டபத்துல நூறு நூறு வருஷமா கழிஞ்ச குப்பை, மக்கள் மேல மேல சின்ன சின்ன பூச்செடி, சூரியன் சூரியனா பூ மலருது. மேல மேல காலம் கழியுது. இன்னும் புது புது திராட்சை பழங்களா கனியுது மண்டபம். இன்னும் இன்னும் சரியுது மண்டபத்து மேலே. இனியும் கொடி கொடியா புது கொடிகள் முறுக்கிக்கிட்டு மேலே படருது. நூறு நூறு வருஷமா கொடியோடு படர்ந்த பூங்குலை கனம் கனமா தொங்குது. ஆரஞ்சு பெருசு திராட்சை பழங்கள் குலை குலையா தள்ளுது. மண்டபத்துக்குள்ள இடிச்சல் தரைப்பரப்புல ஜனங்கனட்ட நாடோடி கிழங்குகள் சூரியன் பழைய மண்டபத்துக்குள் வந்து கைய நீட்டி கிழங்கு சர்க்கரை வள்ளி கவிதை கொடிகளை எட்டி தொடும்போது பக்கத்தில் சுண்ணாம்பு தரையில் வளர்ந்து ஓங்கி கிடக்கும் நாட்டு சுண்டை செடிகளை பார்த்து ஆச்சரியம்தான். விட்டத்தில் படர்ந்திருக்கும் புடலங்குழி கதைகள் தன் பாம்பு போன்ற நீண்ட சிறுகதைகளை நீட்டி தொங்க விட்டிருக்கும் சந்தோஷம் பார்த்தால்தான் புரியும். சிறுகதைகளும் நூற்றாண்டு பாம்புகளாய் மண்டபத்தில் தொங்கும். கனவுகளாய் மாதுளம் செடிகள் மண்டபத்தின் கற்களை அணைத்து காத்திடும் விந்த இலக்கண ரம்ப பற்களை ராவுகிற கட்டிட தச்சர்களுக்கு புரியாது. கனவுகளை கழுதைகளாய் மேய்க்கும் இலக்கண கொல்லர்களுக்கும் கொல்லர்களும் மேதாவி கும்பர்களும் கட்டிடத்தை இடித்து மண்டபத்தை உடைத்து புதுசாய் கட்ட துடிக்கும் பேச்சு வெற்றோசையாய் ஒலித்து முகடேறும். ஆனால் அவர்களுக்கு தங்களுக்கு முன்பே இந்த மண்டபம் வெறும் மண்ணில் உயர்த்த ஆலமரம் என்பது தெரியவே இல்லை. நூற்றாண்டுகளாய் மண்டபம் ஊசி நுனியில் நிற்குது என்று சொன்ன கவிஞர்களின் ரத்தம் மண்டபத்தின் செங்கல்களில் ஊறி காய்ந்து சுண்ணாம்பாகி கவர்ந்து விட்டதும் தெரிவதே இல்லை. மண்டபம் கூட கனவு காணும் என்று தெரியாத மனுஷியர்களின் கூட்டம், தெருப்பொருத்திகள், விபச்சாரிகள், குருவிக்காரர்கள், கனவுகளை சுருளில் சுருட்டும் கவிகள், கூச்சலிட்டு பாடும் வெங்கப்பயர்கள் இந்த மண்டப ஆலமரத்தில் கூட்டம் எப்போதும் திமிர திமிர மண்டபம் குண்டும் குழியுமாய் நூற்றாண்டு மழையில் ஓயாமல் நனைந்து குதிர்ந்து கொண்டே இருந்தது. நூற்றாண்டுகள் செட்ட அந்த ஆல மண்டபம் இப்போது ஊறி நைந்து உதிர காத்திருந்தும் கூட உயிருள்ள விழுதுகள் கட்டி அணைத்திருக்கி பிடித்திருப்பதாலும் உயிருள்ள கவிதை தூண்களாலும் சிறுகதி மான்களாலும் பூக்குலைகள் சரிய கலிக்குலைகள் தொங்க புதிய மண்டல் படிய புதிய கலை மண்டபமாய் எழுந்து நின்றாலும் மண்டபம் பழசுதான். புதுசானாலும் புதுசு போலவும் இல்லாத புதுசு பழசுமேல புதுசாய் பெய்து ஒரு நாள் வளைஞ்சு போற பாதையில ஒரு குழந்தை எஞ்சிருந்தோ விளையாடிக்கிட்டே இங்க வந்துடுச்சான். ஆலமண்டபம் புழுதி சரிய பழசெல்லாம் உதிர வாட்டையெல்லாம் கொட்ட மண்டபம் இருந்தது. குழந்தைக்கு ஆச்சரியமா பொங்குது. ஆனா அது மணல்ல கட்டுற பொந்து ஊடு மாதிரி கிளிக்கூடு மாதிரியே இருக்கு. அட பெயர்களானு அது நினைச்சுக்கிச்சான். ஒரே குமார குதிராத்தமா இருக்கு. தூணு தூணா இறங்கி இப்பவும் பச்சை எண்ணெய் பூசின ஆலம் இலைகளோட மண்டபம் ஆ அதுக்கு கொஞ்சம் விளையாடலாம் போல இருக்கு. குழந்தைய காணும்னு குழந்தையோட அம்மா அப்பா எல்லாருமா வந்து அஞ்ச இஞ்ச தேடி அலையிறாங்க. ஆலமண்டபம் வானத்துக்கும் பூமிக்குமா மாறிக்குது. உள்ள ஏகப்பட்ட கலை தூண்கள் பூஞ்சோலை மாதிரி பந்தல் கணக்கா உழுது விட்டு வளவு வளவா ஆரங்கட்டி தொங்க விட்டு தேர் மாதிரி இருக்கு. உள்ள ஏராளமான இடிசல் வழியா சூரியன் ஜனங்க ஜீவிக்கிறதால புகை கிளம்புது. குழந்தைய காணும். பேரு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே போறாங்க. அப்பா வெளியே போய் தேடிக்கிட்டே போயிட்டாரு. அம்மா நான் இங்க இருக்கே, குழந்தை கூப்பிடுது. இடிசல் தேவானம் பார்த்த மண்டபத்துல எஞ்ச போய் ஒழிஞ்சிருட்டா, பாழடைஞ்ச மண்டபம், ஜாக்கிரதையா போங்க. இருட்டு வெளிச்சம் உசுறு சாவு எல்லாம் இங்க சர்வ சாதாரணம். குழந்தை எஞ்சையும் போயிட மாட்டா தேடு. அம்மா நான் இங்கே இருக்கம்மா, வா வா. தேடுறாங்க தேடுறாங்க, குழந்தைய காணவே காணுமா. தேடு தேடு தேடுறாங்க, எஞ்சையாவது தங்கினா போச்சு, மண்டபம் இடிஞ்சு அப்படியே கொட்டி போயிடும். அம்மா நான் இங்கே இருக்கம்மா, வா வா. குழந்தை கூப்பிடுறாளே, ஆனா காணுமே. பல்லாயிரம் வருஷமா நிக்கிற மண்டபம் ஆல மண்டபம், குழந்தை காணாம போயிட்டு கதறி அழுதா அம்மா. நாமளும் தேடுவோமே, இதனாச்சும் அம்படாமையா போயிடும். எத்தனை குயக்கம், எத்தனை தத்துவம், எத்தனை கவிதை, எத்தனை இதிகாசம், சங்க பாட்டு, எத்தனை சிறுகதை, எத்தனை கலைஞன், எத்தனை கலையும் கடவுளும், இந்த தாய்கோலா தூணா போயிட்டாங்க. இதுக்கு குழந்தையுமா வேணும். தினம் குழந்தையோட அம்மா வந்து ஆலமண்டபத்து வாசல்ல உட்காந்துக்கிட்டு உப்பாரி வச்சு அழும். தங்கம்னு சொல்லி உன்னை தட்டாம வளர்த்தேனே தாயி, தமிழ்னு சொல்லி உன்னை தூக்காம தூக்குனேனே, ஆயி போனேன்னு சொல்லி உன்ன வாயேன்னு அழைக்கலையே மாயி. அம்மா நான் இங்க இருக்கேனே, குழந்தை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தது. ஆனா யாரும் பார்க்கவே முடியலையா. ஆல மண்டபத்துல குழந்தையோட குரல் மட்டும் ஆண்டுகளுக்கு அந்த பக்கத்துல இருந்து கேக்குதான். ஆயிக்காரி தேடிக்கிட்டே இருந்தான். அந்த மாதிரி இருக்கையில ஒரு நாள் அந்த பக்கமா ஒரு பரதேசி வந்தப்ப அந்த அம்மா அழுதுகிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தத பார்த்தானோ. ஏமான்னு கேட்டானோ, குழந்தைய திணிச்சையா இந்த ஆல மண்டபம் புலம்புனாளா அந்த அம்மா. உடனே அந்த முகத்தை பார்த்து, என்னம்மா நீயே, இதோ இருக்கே உன் குழந்தை, தாக்கலியா, இது கூட தெரியலையா. நானா பரதேசி திரும்பி பார்த்தாளாம் ஆயிக்காரி. குழந்தை தன்னோட ரெண்டு கையையும் உட்டத்துல கொடுத்து நிதானத்தை தாங்கிக்கிட்டு ஆள மண்டபத்தோட இன்னொரு விழுதா நிக்கிறான். அப்படியே வாரி அணைச்சுக்கிட்டு ஆனந்த கண்ணி விட்டாளாம் ஆயிக்காரி. அம்மா நீமா வந்துட்டே, இதான் குழந்தை. ஆயும் தாயும் தூணா நிக்கிறாங்களாம், தூணு தூணா விழுது விழுதா உயிர் உயிரா நிக்கிறான். ரகசியம் ரகசியமா ஆல மண்டபம் உயர்ந்துகிட்டே நிக்கிறான். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டர்.